புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை அடையாறு புற்றுநோய் நிறுவனத்தின் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவ நிபுணர் திருமதி டாக்டர் ஜெயஸ்ரீ நடராஜன் அவர்கள் கருப்பை புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு தகவல்களை இந்த பகுதி ஒன்றில் வழங்க இருக்கிறார். நேயர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
நான் டாக்டர் ஜெயஸ்ரீ நடராஜன், அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் கைனி ஆன்காலஜிஸ்ட், அதாவது கருப்பை, கருப்பை வாய், சினைப்பை மற்றும் பெண்ணுறுப்புக்கான புற்றுநோய்களுக்கான மருத்துவராக இருக்கேன். நான் என்னோட முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்கிறது, சர்ஜிக்கல் ஆன்காலஜி தான் என்னுடைய முக்கியமான வேலை. எங்கள் கைனி ஆன்காலஜியில் வந்து ப்ரிவென்ஷன், அதாவது கேன்சரோட தடுப்பு முறைகளை பரப்புறதும் அதை செயல்படுத்துறதும் எங்கள் வேலையாக இருக்குது. ஸோ இன்றைய மீட்டிங்கோட முக்கிய சாராம்சம் என்ன அப்படின்னா, கருப்பை, கருப்பை வாய், சினைப்பை கேன்சருக்கான சிம்டம்ஸ் என்ன, அதை எப்படி தடுக்கிறது, என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம நினைப்பாங்க. சர்வைக்கல் கேன்சருங்கிறது இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையாக இன்னும் நேற்று இல்லை, ரொம்ப வருஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு சமுதாய வளர்ச்சி அடைய அடைய சர்வைக்கல் கேன்சரோட நம்பர் குறைஞ்சாலும் WHO சொல்லப்படுற உலக சுகாதார நிறுவனம் எதிர்பார்க்குற நம்பர், அதாவது 100,000 பேரில் 4 பேருக்கு கம்மியாக சர்வைக்கல் கேன்சர் இருந்தால் நல்லது அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. அது என்ன சொல்லுது, 2030 இந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதுக்கிட்டே இல்லை, நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 18 பேர் 100,000 பேருக்கு இருக்கும். வளர்ந்த நாடுகள் ஆல்ரெடி இதுக்கான முறைகளை கையாண்டதுனால அவங்க இந்த டார்கெட்ஸை ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வளர்கின்ற நாடுகளில் இருக்க இந்தியா போன்ற நாடுகளில் வந்து இதற்கான விழிப்புணர்வை கொண்டு வர்றதும், பெண்கள்கிட்ட இது என்னுடைய கடமை, நான் என்னோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது என்னோட கடமை, ஸ்கிரீனிங் சொல்லப்படுகின்ற அந்த முறைகளை ஃபாலோ பண்ணுறது, தன்கிட்ட இருக்க பெண் குழந்தைங்களுக்கு வேக்சின் கொடுக்கறது என்னோட உரிமை கடமை அப்படின்னு புரிய வைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னோட ஒரு பிரின்சிபல் ரோல், முக்கியமான ஒரு கடமையாகவும் நான் நினைக்கிறேன். இந்த கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து மற்ற புற்றுநோய்களோட நிறைய விதத்தில் மாறுபடுது. ஏன் அப்படின்னா, மற்ற புற்றுநோய்கள்லாம் வந்து ரொம்ப குறைஞ்ச சமயத்திலேயே வந்துடும். அது என்னன்னா, புற்றுநோய் ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ ஆரம்பிச்சதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்க நிலைகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது ஏன் வருது அப்படின்னு தெரியாது. ஆனால் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்னு சொல்லப்படுங்க சர்வைக்கல் கேன்சர் வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு வைரஸ்னால உண்டுவாகிற கேன்சராக இருக்கு. இந்த வைரஸ் நமக்கு ஏன் வருது அப்படின்னு கேட்டால், இந்த வைரஸ் வந்து யாருக்கு வேணால் வரலாம். திருமணம் புரிஞ்சு கணவன் மனைவி சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த வைரஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வைரஸ் வந்து அப்போ யாருக்கு வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ யாருக்கு வேணால் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்போது ஏன் சிலருக்கு மட்டும் வருது, ஏன் சிலருக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விதையை நம்ம மண்ணில் போடுறோம் அப்படின்னா எல்லா விதையும் மரமாக மாறிடாது. இப்போ அந்த விதை வளர்கிறதுக்கான சரியான சூழ்நிலைகள் இருந்தால் மட்டும்தான் அது வேகமாக வளரும். அதே மாதிரி நம்ம உடம்புல ஒரு கிருமி வந்துட்டாலும் சரி, அந்த கிருமி நம்ம உடம்புல தங்கி அது நினைக்கிறதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் அது கேன்சரை உண்டு பண்ண முடியுது. ஸோ என்ன மாதிரி சூழ்நிலையில இந்த HPV வைரஸ் பரவுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த ஒரு உடலில் வந்து செல்கள் தன் நிலையை மாற்றம் அடைஞ்சிட்டு இருக்க நிலையில தான் வந்து இந்த வைரஸ் வந்து தன் இடத்த பிடிக்க முடியுது. செல்கள் வந்து நிரந்தரமான நிலைமையில இருந்தால் அதெல்லாம் வர முடியாது. அதாவது ஒரு செல் மெச்சூர்டு செல்லாகவே இருக்கும் பொழுது அந்த செல்லை வந்து இந்த வைரஸால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் செல் வந்து கொஞ்சம் மாற்றங்களுக்குள்ள இப்போ அடைஞ்சிட்டு இருக்கும் பொழுது இது தன்னோட இடத்த பிடிக்க ட்ரை பண்ணி அந்த செல்குள்ளே போயிடுது. ஸோ எப்பப்பெல்லாம் நம்ம கர்ப்பப்பை வாயில் இது மாதிரி நிலைமை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீனேஜில் அந்த கர்ப்பப்பையும் கர்ப்பப்பை வாயும் புதுசாக ஹார்மோன்ஸுக்கு இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கும் பொழுது அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது. அதுக்கப்புறமா ப்ரெக்னென்சி அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் இது மாதிரி கர்ப்பப்பை வாயில் எதிர்பார்க்கறது தானே, கர்ப்பப்பை தன் சைஸை விட்டு பெருசாக மாறுது, அதுக்கப்புறம் தன் சைஸ்க்கு வருது அப்படின்னு சொல்லும்பொழுது இது மாதிரி மாற்றங்கள் ஏற்படுற சமயத்தில் அந்த HPV வைரஸ்க்கு ரொம்ப அற்புதமான ஒரு நேரமாக இருக்குது அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு நம்ம கேன்சர் உண்டு பண்ணுறதுக்காக. ஸோ இது தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப டீனேஜ் ப்ரெக்னென்சிஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். இப்போ சட்டமே சொல்லுது 18 வயசுக்கு மேலே தான் நம்ம கல்யாணமே பண்ண முடியும் அப்படின்னா, ப்ரெக்னென்சியும் 18 வயசுக்கு மேலே தான் வரும். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரெக்னென்சிஸ் குறைக்கிறது, ப்ரெக்னென்சி ஏர்லி ஏஜில் ரொம்ப சின்ன வயசில் குழந்தைங்களை பிறக்கிறத குறைக்கிறதுங்கிறது ஒரு வழியாக இதுக்கு சொல்லப்பட்டது. ஸோ இதனால தான் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, எல்லா பெண்களுக்கும் தான் 18 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் ஆகுது, குழந்தைகளும் பிறக்கிறது கம்மியாயிடுச்சு, ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை தானே அப்படின்னா, இது மாதிரி வழிமுறைகள்னால நம்பர் குறைஞ்சிருக்கு. முன்ன இருந்த நம்பர் டெஃபினட்டாக நம்பர் குறைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம நினைக்கிற அந்த 100,000 பேர் கம்மியாக தான் அந்த வியாதி வரணும், அப்போ தான் நல்ல சரியான சூழ்நிலையில் நம்ம பெண்கள் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அதுக்கும் வழி இருக்குது, நம்ம அதுக்கும் வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு யார் தான் இது காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு தெரியும் பொழுது, எப்படி கொரோனா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சாங்களோ, அதே மாதிரி இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கும் வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ வேக்சின் கண்டுபிடிச்சாங்கன்னா அப்போ ஏன் எங்களுக்கு போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேக்சின் வந்து 2006 மேலை நாடுகளில் எல்லா குழந்தைகளுக்கும் 9-14 வயசுக்குள்ள எல்லா குழந்தைகளுக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க.
துணை இருக்கு
வேக்சினை தயாரிக்கிறதுக்கான வசதிகள் வந்துருச்சு. இப்போ இந்தியாவில் தயாரிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேக்சின் நமக்கு தேவையான அளவு டோசேஜும் கிடைக்கும். இந்த வேக்சின் 200 ரூபாயிலிருந்து 400 ரூபாய்க்குள்ள நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு டோஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு இந்த வேக்சின் கொடுக்கணும் அப்படிங்கறத ஹெல்த் பாலிசிலேயே சேர்த்துட்டதுனால இனி நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் 9-14 வயசு உள்ள பெண் குழந்தைங்களுக்கு இந்த வேக்சின் இலவசமாவே கொடுக்கப்படும். இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் வழியா கொடுப்பாங்க. ஸ்கூல் ரிஜிஸ்டர் எடுத்து பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்புதல் வாங்கி ஸ்கூல்லேருந்து கொடுப்பாங்க. ஸ்கூலுக்கு போகாத பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆரம்ப சுகாதார நிலையம், நகர்ப்புற சுகாதார நிலையம் வழியா யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க சொல்லி இல்லை வீடியோட போயும் கொடுப்பாங்க. இப்போ நம்மளோட கடமை என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுனாலே சந்தேகப்படாம அதோட உன்னதத்தை புரிஞ்சுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம எல்லா பெண் குழந்தைகளுக்கும் 9-14 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு அரசாங்கம் வேக்சின் கொடுக்கும் பொழுது அந்த வேக்சினை தவறாம கொடுக்கணும். அப்போ 14 இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மருத்துவர்கள்கிட்ட போய் ஆலோசனை எடுத்துட்டு மருத்துவர்கள் மூலமாக ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி அந்த வேக்சினை கொடுத்துக்கலாம். அந்த வேக்சின் வந்து ஏன் அந்த ஏஜ் குரூப்பை பர்டிகுலராக சூஸ் பண்ணுறாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அந்த ஏஜ் குரூப்பில் தான் வந்து ஊசி போடும்போது நம்மளுடைய பாடி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தேவையான அளவு ப்ரொடியூஸ் பண்ணுது. வயசு அதிகமாக அதிகமாக அந்த தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி ப்ரொடியூஸ் ஆகாது. இன்னொன்று, அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம நினைக்கிற மாதிரியே வேக்சின் வேலை செய்யும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த ரெண்டு காரணங்களுக்காக தான் வந்து அந்த 26 வயசு ஒரு கட்டாக வச்சுட்டு பெஸ்ட் ஏஜ் வந்து 9-14 இயர்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போது இந்த எல்லா வாய்ப்பையும் எழுந்துட்டோமே, இப்போ எங்களுக்கு வேக்சின் கிடையாதா அப்படின்னு கேட்குற பெண்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. கருப்பை வாய் புற்றுநோயை நீங்களும் தடுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கருப்பை வாய் புற்றுநோய்க்கான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்க்ரீனிங் டெஸ்ட் என்ன அப்படின்னா, பாப்ஸ்மியரோ இல்லை HPV டெஸ்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணுறதுனால கருப்பை வாயில் ஏற்படுற மாற்றங்களை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது மாற்றம் இருந்தால் அதுக்கான சிகிச்சை செஞ்சுக்கலாம். அது எப்படின்னா, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு மட்டும் தெரிஞ்ச விஷயம் கிடையாது. நமக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியும்னா, இந்த வந்து இந்த வைரஸ் என்னென்னலாம் பண்ணுது கர்ப்பப்பை வாயிலேன்னு நமக்கு தெரியும். கேன்சர் ஆகிறதுக்கு முன்னாடி இது கர்ப்பப்பை வாயில் சின்ன சின்னதாக மாற்றங்களை உண்டு பண்ணுது. இந்த மாற்றங்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஒரு 5 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரைக்கும் கூட ஸ்லோவாக இந்த கர்ப்பப்பை வாயில் இருக்க செல்களில் மாற்றங்களை உண்டு பண்ணுது. ஸோ அதோடைய நிலைமையை பொறுத்து அது எந்த அளவுக்கு மாற்றம் உண்டு பண்ணியிருக்குங்கிறது பொறுத்து CAN1, CAN2, CAN3 அதாவது சர்வைக்கல் இன்ட்ரா எபிதீலியல் நியோப்ளேசியா, அதாவது கேன்சருக்கு முந்தின நிலைமையில் இருக்க மாற்றங்கள்னு 1, 2, 3 நிலைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஜஸில் கூட நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம அதை ட்ரீட் பண்ணலாம். ஈவன் குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் கூட அந்த இன்ஃபெக்ஷனையும் அந்த மாற்றங்களுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை மட்டும் கூட செய்ய முடியும். கர்ப்பப்பை ஃபுல்லாக அகற்றணுன்ற அவசியம் கூட இல்லை. தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் கர்ப்பப்பை அகற்றுவாங்க, எல்லாருக்கும் கர்ப்பப்பை அகற்ற மாட்டாங்க. ஸ்க்ரீன் பண்ணி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டு, பேஷண்ட்டோட ஏஜ், அவங்களுக்கு குழந்தை வேணுமா வேண்டாமா, அவங்களுக்கு எந்த அளவு எந்த ஸ்டேஜில் இருக்குது அதுங்கிறது பொறுத்தெல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்க. இது நான் சொல்கிறது எல்லாமே கேன்சர் வரதுக்கு முந்தைய ஸ்டேஜ். இதை மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மற்ற எந்த கேன்சருமே கொடுக்கறது கிடையாது. வெறும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயில் தான் அந்த அளவுக்கு தெளிவாக நமக்கு புரிஞ்சிருக்கு அந்த கேன்சர் அந்த செல்கள் என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ எப்படி ஸ்க்ரீனிங்னா என்ன அப்படின்னா, ஸ்க்ரீனிங்கிறது எப்படி நம்ம வந்து தொண்டையை பார்க்கணும் டாக்டர் சொல்லுவாங்களே ஆ அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் வச்சு பார்ப்பாங்க. ஸோ கர்ப்பப்பை வாய் எங்கே இருக்குது, நம்ம பிறப்புறுப்பு வழியாக உள்ளே போனால் கர்ப்பப்பை வாய் இருக்குது, அதுதான் வந்து கர்ப்பப்பை பிறப்புறுப்போடு சேர்ற வழியாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம டார்ச் அடித்து பார்த்து ஒரு சில ப்ரஷ் மாதிரி இருக்கும், அதை வச்சு தடவி கிடைக்கிற செல்லை கண்ணாடி ஸ்லைடில் போட்டு பார்த்து அதில் கிடைக்கிற ஃப்ளூயிடை HPV ஒரு டெஸ்ட், அந்த வைரஸ் சொல்கிறோம்லையே அந்த வைரஸ்க்கான DNA இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறது. இது மாதிரி 3 விதம் இருக்குது. ஒன்று, அந்த சர்விக்ஸை வந்து பார்த்து அசிட்டிக் ஆசிட் போட்டு பார்க்கறது, VAN சொல்லுவாங்க, விசுவல் இன்ஸ்பெக்ஷன் வித் அசிட்டிக் ஆசிட். இது ஒரு முறை. இன்னொரு முறை வந்து பாப்ஸ்மியர்னு சொல்கிறது, அந்த செல்லை ப்ரஷ் வழியாக எடுத்து கண்ணாடி ஸ்லைடில் போட்டு நார்மலாக இருக்கா இல்லை அந்த கிருமி வந்ததுக்கான மாற்றங்கள் தெரியுதா அப்படின்னு பார்க்கறது. 3வது முறை, அதில் இருக்கிற செல்ஸை எடுத்து அனுப்பிச்சு அந்த வைரஸோட DNA இருக்கான்னு பார்க்கறது. ஸோ அந்த 3 முறையும் அவைலபிளாக இருக்குது நம்ம ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு. ஸோ எந்தவாவது ஒரு முறையில் நம்ம ஸ்க்ரீன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வைரஸோட தாக்கம் இருக்கா எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது புரியும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம செஞ்சுக்க வேண்டியது தான். இந்த வைரஸ் வந்துருச்சு கர்ப்பப்பை வாயில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேன்சர் வந்துருமா, இல்லை. நம்மளே பார்த்துருப்போம், கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வீட்டில் ஒருத்தருக்கு வந்ததுனால எல்லாருக்கும் கூட இருக்கும், அந்த வைரஸ் இருக்கும் இருக்காதுன்னு தெரியாது நமக்கு. ஆனால் எல்லாருக்குமே ஒரே நோய் தொற்றோட தாக்கம் வந்து ஒரே மாதிரி இல்லை. ஒருத்தருக்கு நிறைய நுரையீரல் தாக்கம் இருக்குது, ஒருத்தருக்கு வெறும் ஜுரம் மட்டும் வந்தது, ஒருத்தருக்கு ஒன்றுமே வரல ஆனால் டெஸ்ட் மட்டும் பாசிட்டிவாக இருந்தது, இது மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டோம் இல்லையா. அதே மாதிரி தான் HPVலையும், அந்த வைரஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஓ எனக்கு HPV இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து கேன்சர் வரப்போகுது அப்படிங்கிறது இல்லை. நம்ம உடம்புல HPV வந்து இருந்தாலும் நம்மளோட சுய நோய் எதிர்ப்பு சக்தினால் அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏதாவது மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கு நம்ம உடம்புலையே ரொம்ப நாளாக இருந்து அந்த கேன்சருக்கு முந்தைய நிலைமையில் இருக்க மாற்றங்களை கொண்டு வந்திருந்தால் மட்டும்தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஜஸ்ட் HPV இருக்குங்கிறதுனால ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
நேயர்களே, நீங்கள் இதுவரை சென்னை அடையாறு புற்றுநோய் நிறுவன புற்றுநோய் மருத்துவர் திருமதி டாக்டர் ஜெயஸ்ரீ நடராஜன் அவர்கள் வழங்கிய கருப்பை புற்றுநோய் பற்றிய தகவல்களை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சி பகுதி 2 நாளை மாலை 5 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி பகுதியில் கேட்கலாம்.